ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 12 பக்தி துண்டு பதம் 20. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஏது தர்மாமிரதம் இதம் யதோக்தம் பரியுபாஷதே, ஷத்ததானாமத்பரமாம் பக்தஸ்தே அதிமே பிரியஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வலங்கியவர் தேவத்ராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். பக்தி துண்டு என்னும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயன் சக்ஷுரன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிங்கிதி நாமினம். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயின். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் இப்போ அத்தியாயம் 12 பதம் 20 இருக்கும். இந்த பதம் இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பதம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தி துண்டை பற்றி அற்புதமாக இந்த அத்தியாயத்தில் விளக்கினார். பக்தி அப்படிங்கிறது இந்த பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். பக்தா அமிர்தம் அப்படின்னு சொல்கிறார். பக்தி அப்படிங்கிறது அமிர்தம். அமிர்தம் அப்படின்னாலே அழிவற்றது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பாலுக்கும் அமிர்தம் அப்படின்னு கூறுவது உண்டு. அமிர்தம் அப்படின்னாலே அழிவற்றது. நம்ம சாதாரணமாக பாபம் புண்ணியம் அப்படின்னு ரெண்டு இருக்கின்றன. நம்ம பாவ செயல்களை செய்யும் பொழுது பலவிதமான பாவங்கள் வந்து சேர்கின்றன. அப்படி பலவிதமான பாவங்கள் வரும் பொழுது அந்த பாவத்தை கழிப்பதற்கு நாம் பலவிதமான துன்பங்களை அடையும் பொழுது ஒவ்வொரு பாவமாக குறைந்து கொண்டே வரும். அதுபோல நல்ல காரியங்களை செய்யும் பொழுது பலவிதமான புண்ணியங்கள் வந்து சேரும். அப்படி பலவிதமான புண்ணியம் வந்து சேரும் பொழுது நாம் ஒரு முறை இன்பப்பட்டோம் அப்படின்னா புண்ணியத்திலிருந்து ஒன்று ஒன்றாக குறைந்து கொண்டே செல்கின்றன. பாவம் அதிகமாக செய்திருக்கும் பொழுது நாம் துன்பப்படும் பொழுது பாவம் குறைந்து கொண்டே செல்கிறது. புண்ணியம் செய்திருக்கும் பொழுது நாம் இன்பமடைய புண்ணியமும் குறைந்து கொண்டே செல்லும். ஆனால் பக்தி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அமிர்தம் அழிவற்றது அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் குறிப்பிடுகின்றார். பக்தி அப்படிங்கிறது எப்பொழுதும் குறையவே குறையாது. என்னைக்குன்னா யாருக்குன்னா பக்தி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கா? கண்டிப்பாக குறையவே குறையாது. சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பக்திங்கிறது அதுதான் விசேஷ தன்மை. என்றைக்குமே வந்து குறையவே குறையாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு 100,000 ரூபா நம்ம பணம் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 10,000 ரூபா யாருக்குன்னா கொடுத்துட்டோம் அப்படின்னா 90,000 தான் இருக்கும். 100,000 இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஆனால் பக்திங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் பக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பகவானுடைய பகவத்கீதை போன்ற விஷயங்களை சாஸ்திரங்களை எடுத்து அடுத்த பக்தர்களுக்கு நாம் கூறும் பொழுது நம்மளோட பக்தி அதிகமாக்கி இருக்கிறது. பௌதிக கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா பணம் கொடுக்கும் பொழுது குறைகிறது. ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம வந்து பக்தியை பற்றி கூறிக்கொண்டே செல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பக்தி அதிகமாகிட்டே தான் வந்து இருக்கும். அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், பக்தி அப்படிங்கிறது அழிவற்றது அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் குறிப்பிடுகின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், யாரெல்லாம் நம்பிக்கையுடன் அவர்கள் பக்தி தொண்டில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்களோ அதுவும் என்னை பரம இலக்காக, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கின்றார், பரம இலக்காக என்னை நினைத்து வழிபடுகின்றார்களோ அவர்கள் எனக்கு மிக மிக நெருக்கமானவர்கள், பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்கிறான். இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான குணங்களை, நல்ல குணங்களை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் கூறியிருந்தார். பக்தர்கள்லாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி கூறிக்கொண்டே வந்தார். ஒவ்வொரு பதத்திலும் கீழே பார்த்தோம் அப்படின்னா இதையெல்லாம் யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு பகவான் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த பதத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக பிரியமானவர்கள் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார். அதனால் சாஸ்திரத்தின் முடிவு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சர்வசாகம் ரிதி சன்னவிஷ்டோ மொத்த ஸ்மிருதி ஞானம் அபோகணம் ச வேதங்களை எல்லாம் கொடுத்தவன் நானே என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். அதனாலதான் பகவத்கீதையில 18வது அத்தியாயத்தில் அர்ஜுனா சர்வதர்மான் பரிதக்ஷ மாமேகம் சரணம் ரிஜ, என்னை சரணடை, என்னை சரணடைந்தேன் அப்படின்னா உன்னை எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் நான் காக்கின்றேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தரவாதம் கொடுக்கின்றார். வேத சாஸ்திரங்களுடைய எல்லா வேத சாஸ்திரங்களையும் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இறுதி இலக்கு அப்படின்னு நமக்கு நன்றாக புரியும். அதனால தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா யார் ஒருவர் என்னை இறுதி இலக்காக பரம இலக்காக நினைத்து என்னை எப்பொழுதும் நம்பிக்கையுடன் வழிபடுகின்றார்களோ அவர்கள் மிக மிக பிரியமானவர்கள் எனக்கு அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பதத்தில் அர்ஜுனர் கேள்விகளை கேட்டிருந்தார். என்ன கேள்வி அப்படின்னா பக்தி தொண்டு அப்படிங்கிறது உருவ வழிபாடு. ஆனால் சில மனிதர்கள் வந்து பகவானுக்கு உருவம் இல்லை என்று அருவ பிரம்மனை வழிபடுகின்றார்கள். அப்படி அருவ பிரம்மனை வழிபடுவது சிறந்த முறையா இல்லை பக்தி தொண்டு சிறந்த முறையா அப்படிங்கிற கேள்வியே அர்ஜுனர் வந்து கேள்விகள் கேட்டிருந்தார். அதற்கு பகவான் இங்கே தெளிவாக பதில் உரைக்கின்றார். யார் ஒருவர் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்கின்றார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள், மிக மிக பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்கின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். யாரெல்லாம் வந்து அருவ பிரம்மனை வழிபடுகின்றார்களோ, பகவானுக்கு ரூபம் இல்லை என்று சொல்லி வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய முன்னேற்றம் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக கடினமானது. எப்படி ஒரு இமயமலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமய மேலையில் நம்ம சாதாரணமாகவே தலையில் சுமையை சுமந்துக்கிட்டு போனோம் அப்படின்னா சாதாரணமாக பாதையிலே நம்மளால் நடக்க முடியாது. அதுவும் ஒரு மலையில் வந்து ஒரு 50 கிலோ தலையில் நம்ம தலையில் யாருன்னா தூக்கி வச்சுட்டு இந்த மலை மேலே ஏறி போங்க அப்படின்னா நம்மளால் போக முடியுமா? சாதாரண பாதையிலே நம்மளால் நடக்க முடியாது. ஆனால் அதுலேயும் மலையில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஏறவே முடியாது. அதுபோல தான் எப்படி 50 கிலோவை தூக்கிட்டு நம்ம மலைப்பகுதியில் ஏறினோம் அப்படின்னா எவ்வளோ கடினமாக இருக்குமோ அது போன்றுதான் இந்த அருவ பிரம்மனை வழிபடுவது. ஏன் அப்படின்னா அருவ பிரம்மனை வழிபடுது. இப்போல்லாம் நம்ம கோயிலுக்கு போகிறோம், பகவானுடைய சுந்தரமான ரூபம் வேணும் குணந்த மரவிந்த தலாயதாட்சம் பர்காவதம் சமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்மா சொல்கிறார், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எவ்வளோ அழகாகவும் சுந்தரமாகவும் அழகான மாலையும் அழகாக வைஜெயந்தியும் அற்புதமான அணிகளெல்லாம் போட்டுட்டு பகவான் ஜெலிக்கிறார். அப்படி நம்ம அற்புதமாக பார்த்துட்டு நம்ம கும்பிட்டு வர்றோம். ஆனால் அந்த அருவ பிரம்மனை வழிபடுபவர்கள் எல்லாம் இல்லை இல்லை இல்லை, பகவானுக்கு ரூபம், உலகத்தில் இருக்கின்ற அனைத்துக்கும் ரூபம் இருக்கின்றதாம், அந்த அனைத்தையும் படைத்த பகவானுக்கு ரூபம் இல்லை என்று இவர்கள் வந்து வாதாடி பகவானை அருவமாக வழிபடுபவர்கள். அப்படி இந்த அருவமாக வழிபடுபவர்களுடைய பாதை மிக மிக கடினமானது அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதை, அருவ பிரம்மனை வழிபடுகின்ற பாதை எல்லாராலையும் வழிபட இயலாது. ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா அருவ பிரம்மனை வழிபட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போ உருவ வழிபாடு அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா குழந்தை பகவானுக்கு நமஸ்காரம் பண்ண அப்படின்னா வந்து என்ன பண்ணும் குழந்தை அப்படின்னா நமஸ்காரம் பண்ணும். ஒரு மலரை கொடுத்து பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய அப்படின்னா அழகாக அது கொடுத்து வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிடுன்னா குழந்தை அழகாக வந்து செய்யும். அருவ பிரம்மனுக்கு காமிக்க முடியாது முதல்ல அந்த குழந்தைக்கு. குழந்தைக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியாது. இந்த குழந்தை எப்படி பக்தி பண்ணோம்? கண்டிப்பாக முடியாது. அதுக்கப்புறம் பெண்களாலேயும் முடியாது. பெண்களாலேயும் அருவ பிரம்மனை வழிபட இயலாது. அதுக்கப்புறம் வயதானவர், வயதான மனிதர்களாலே இந்த அருவ பிரம்மனை வழிபட இயலவே இயலாது. அதுபோல பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான தடுமாற்றங்கள் இருக்கின்றன இந்த அருவ பிரம்மனை வழிபடுவது. அருவ பிரம்மன் சொல்லிட்டீங்க அப்படின்னா லீலைக்கு வேலையே கிடையாது. பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான கோவர்தன மலையை தூக்குகின்றார், நண்பர்களுடன் விளையாடுகின்றார், வெண்ணை திருடுகின்றார், கோபிமார்களுடன் விளையாடுகின்றார், பலவிதமான அற்புதமான லீலைகளை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் செய்திருக்கின்றார். நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் அருவ பிரம்மனை வழிபடுபவர்களுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. பகவானுக்கு ரூபம் இருந்தால் தானே அதுக்கப்புறம் விளையாடவே முடியும். அவர்களை எப்பொழுதும் நிராகாரம் நிராகாரம், பகவானுக்கு ரூபம் இல்லை என்று சொல்வதால் அவர்களுக்கு இது போன்ற திவ்யமான அற்புதமான லீலைகள் எல்லாம் வந்து எதுவுமே கிடையவே கிடையாது. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போ வந்து பக்த சங்கத்தில் எடுத்துக்கொள்கின்றோமோ, சில பிரபுபாதர் பொருள் குறிப்பிட்டிருக்கின்றார், நம்ம எப்போ பக்த சங்கத்தை எடுத்துக்கொள்கின்றோமோ அப்போ நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா பக்தியை நோக்கி ஒரு பற்றுதல்களை வளர்த்து கொள்கின்றோம். அப்படி பற்றுதல்களை வளர்த்து கொள்ளும் பொழுது பகவான் பரமாத்மாவாக ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் அமர்ந்திருக்கின்றார். அப்படி அமர்ந்திருக்கிறவர் ஒரு குருவை, நம்ம எந்த மாதிரியான குரு வேணும் அப்படின்னு வாழ்க்கையில் நினைக்கிறோமோ, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலியுகத்தில் நிறைய ஏமாற்றுக்காரர்களாக இருக்கின்றார்கள். அதுபோல் நம்மளோட ஹிருதயத்தில் நம்ம உண்மையான குரு வேணும் அப்படின்னு நம்ம நினைத்தோம் அப்படின்னா, நம்ம பக்தியில் முன்னேறணும் அப்படின்னு நினைத்தோம்னா பகவான் உள்ளே இருக்கின்ற பரமாத்மா ஒருத்தரை குரு அப்படிங்கிற குருவை என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா தனது ரெப்ரசன்டேட்டிவ், பகவானுடைய பிரதிநிதியை வந்து அனுப்புகின்றார் ஒரு குருவாக. அப்படி நம்ம குருகிட்ட போயிட்டு நம்ம பகவத் பக்தியை பற்றி கேட்டவும் பகவத் பக்தியை நம்ம தொடங்கினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பகவான் மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பற்றுதல் அதிகமரிக்கின்றன. அப்படி பற்றுதல்கள் அதிகமாக அதிகமாக நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா பக்தி தொண்டில் முன்னேறி கொண்டே வருகின்றோம் உன்னதமாக. இதுபோல் பார்த்தோம் அப்படின்னா படிப்படியே பக்தி தொண்டில் முன்னேறி கொண்டே வந்து வருகின்றோம். அதனால் பார்த்தோம் அப்படின்னா பக்தி அப்படிங்கிறது மிக மிக சிறந்த வழி, அழிவற்றது. பகவான் குறிப்பிடுகின்றார், பக்தியை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுடைய பாதை மிக மிக சிறந்த பாதை, உத்தமமான பாதை. அதுமில்லாமல் பக்தி அப்படிங்கிறது எப்பொழுதும் அழிவற்றது, அமிர்தம் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா பக்தி தொண்டே சிறந்தது அப்படிங்கிறதை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். பக்தி யோகிகள் தனது தூய பக்தர்கள் எவ்வாறு இருப்பார்கள் அப்படிங்கிறதை பற்றியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் எடுத்துரைத்திருந்தார். தூய பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் யாராரெல்லாம் பக்தியை பயிற்சி செய்கிறார்களோ அவர்களும் எந்தெந்த மாதிரியான குணநலங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் கூறியிருக்கின்றார். எப்படி அப்படின்னா சில முக்கியமான கருத்துகள் என்ன அப்படின்னா, எவன் ஒருவன் மனிதன் துன்பத்திலும் இன்பத்திலும் சமநிலையுடன் இருக்கின்றானோ, எப்படிங்க முடியும் துன்பம் இன்பம் இதில் ரெண்டுமே எப்படி சமமாக இருக்க முடியும் அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். பக்தன் அப்படிங்கிறவனுக்கு எப்பொழுதும் ஆத்மாவை பற்றி உன்னதமான ஸ்தலத்தில் இருப்பதால் அவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்பங்களை பற்றியும் இந்த உலகத்தில் இருக்கின்ற துன்பங்களை பற்றியும் அவன் கவலைப்படுவதில்லை. ஏன் அப்படின்னா இந்த இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் காலம், கால கலகதாம் அஸ்மின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். இந்த காலச்சக்கரம் நகரும் பொழுது இந்த துன்பங்களும் இன்பங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் திடீரென்று இன்று துன்பப்படுவான், நாளை இன்பம் அடைவான், நாளை இன்பம் அடைவான், அடுத்த நாள் துன்பம் அடைவான். அதுபோல இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது இருமையில் இருக்கின்றன, துன்பம் இன்பம் மாறி மாறி வருகின்றோம். அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிட்டிருந்தார், மானம் அவமானம். இந்த உலகத்தில் சில நேரத்தில் நம்மளை பாராட்டுவார்கள், சில நேரத்தில் வந்து புகழ்வார்கள், சில நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இகழ்வார்கள், ஏளனமும் செய்வார்கள். இதுபோல் மானம் அவமானத்திலும் சமநிலையுடன் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்பங்கள் துன்பங்கள் இது போன்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அற்புதமான குணநலங்களை எடுத்து கூறியிருந்தார். அப்படி யாரெல்லாம் இந்த உத்தமமான குணநலங்களை கடைபிடிக்கின்றார்களோ, அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிட்டிருந்தார், நண்பனையும் எதிரியையும் எவன் ஒருவன் சமமான நிலையில் பார்க்கின்றானோ, எல்லா ஜீவராசிகள் இடத்திலும் கருணையாக இருக்கின்றானோ, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிட்டிருந்தார். அதுபோல இந்த இப்பொழுது நம்ம பக்தி அப்படிங்கிறத வந்து நிறைவு செய்கின்றோம். அத்தியாயம் 7-12 வரைக்கும் பக்தி அப்படிங்கிறதை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அற்புதமாக எடுத்து உரைத்திருந்தார். இதுக்கப்புறம் வரக்கூடிய அத்தியாயம் ஞான யோகம் என்று அழைக்கப்படுகின்றன. பல்வேறு உத்தமமான கருத்துக்களை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூற இருக்கின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.